السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله العظيم. அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஊர்கள், தபஊ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்களும் இருந்தார்கள். அன் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் சமயம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவரை பயந்து தக்குவாக கொள்ளுமாறு உலகில் அனைத்தும் அப்பாவுகளுக்கு வசிய செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு இறுதி நபியாக, உலகத்திற்கு அனுப்பப்பட்ட லட்சக்கணக்கான நபிமார்களில் மிகவும் சிறந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அனுப்பி, அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதை, அவர்கள் மீது செலவாக்கி சொல்வதை, அவர்களின் வழிமுறைகளை பின்பற்றுவதை ஈமானுடைய அடையாளமாக, இறை விசுவாசத்துடைய அடையாளமாக, ஈமானுடைய வெளிப்பாடாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் 63 வருட காலங்கள் வாழ்ந்தார்கள். அந்த 63 வருட காலத்தில் 23 வருட காலங்கள் தான் நபியாக, ரசூலாக அல்லாஹ்வினால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தை இஸ்லாமிய சமூகத்திற்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ரசூலாக, ஒரு ஆசானாக, சமூகத்தை வழிநடாத்தக்கூடிய ஒரு சமூக தலைவராக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருடங்கள் அந்த காலங்கள் தான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னால் 40 வருட காலங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சராசரி மனிதராக, உணர்வுகள், ஆசைகள், விருப்பங்கள் மனிதர்களுக்கு ஏற்படுவதை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. மனிதர்கள் இருந்துதான் நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக தெரிவு செய்திருக்கிறோம், ரசூலாக தெரிவு செய்திருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட காலத்தில் நபியாக, ரசூலாக அவர்கள் வாழக்கூடிய காலத்தில் தான்
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் மார்க்கமாக, அவர்களுடைய அசைவுகளையும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் அவர்களுடைய பண்பாடுகளையும் அவர்கள் கூறிய செய்த விடயங்களை எல்லாம் அல்லாஹ் மார்க்கமாக ஆக்கியது 23 வருட காலத்துக்குள்ளார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களில் இருந்து, குறைஷிகளில் இருந்து, அரபியர்களில் இருந்து நபியாக தெரிவு செய்யப்படுகிறார்கள். தனது வாழ்க்கையில் 40 வருடங்களை கடந்து வைத்துள்ளார்கள். அவர்கள் நபியாகவும் ரசூலாகவும் வாழ்ந்ததை விட அதிகமாக, வாழ்ந்த காலங்களை விட அதிகமாக உலகத்திலே ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு குடும்பத்துடைய தலைவராக வாழ்ந்திருக்கிறார்கள். 7 பிள்ளைகளுடைய தகப்பனாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு மனைவியுடைய கணவனாக வாழ்ந்திருக்கிறார்கள். வியாபாரம் செய்திருக்கிறார்கள். கூலி தொழில் செய்திருக்கிறார்கள். சமூக விவகாரங்களில் ஈடுபாடு காட்டியிருக்கிறார்கள். சமூக பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். உண்மையை எப்போதும் உரைக்கக்கூடிய ஒருவராக வாழ்ந்திருக்கிறார்கள். நேர்மையை தான் தனது அடையாளம் என்று, நேர்மை தான் தனது பண்பு என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு நேர்மையானவராக நபியாக வருவதற்கு முன்னால் கூட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். இஸ்லாமிய வரலாறு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்துடைய பகுதி, அவர்கள் மக்காவில் வாழ்ந்த அந்த பகுதி, அதே போன்று மதீனாவிலே வாழ்ந்த பகுதி, இந்த இரண்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட முக்கியமான இரண்டு பகுதிகளை பேசுவதை போன்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு தொடக்கம் மரணம் வரைக்கும், பிறப்பு தொடக்கம் அவர்கள் நபியாக ரசூலாக அனுப்பப்பட்ட அந்த காலம் வரைக்கும் இஸ்லாமிய வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரா என்று சொல்லக்கூடிய வரலாறு என்பது அவர்கள் நபியாக ரசூலாக வாழ்ந்த காலத்தை மாத்திரம் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கவில்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை உள்ளடக்குகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்குறளை உள்ளடக்குகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழிலை வியாபாரத்தை உள்ளடக்குகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குறளில் சிறுவர்களோடு விளையாடக்கூடிய அந்த நிகழ்வுகளை உள்ளடக்குகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் செய்த சமூக பணிகளை, நற்கர்மங்களை, நல்ல பண்புகளை, இவைகள் அனைத்தையும் சீரா என்று சொல்கின்ற சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை பயணம் என்று சொல்கின்ற அந்த துறை உள்ளடக்கியிருக்கிறது. எனவே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக உலகத்தில் வாழ்ந்த காலத்தை விட அதிகமாக ஒரு நல்ல மனிதராக 40 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பரிணாமங்களில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். கணவராக, தந்தையாக, வியாபாரியாக, கூலி தொழிலாளியாக, சமூக சேவகராக, சமூக தொண்டராக, சமூகத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒருவராக, அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒருவராக, மனிதர்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒருவராக சொல்லலாம் அனைவருக்கும் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். அதனால்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதில் நபிப்பட்டம் கிடைக்கிறது. நுபுவத்தை அழைத்துக் கொள்கிறார்கள், பெற்றுக் கொள்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உண்மையான தோற்றத்தில் முதலாவதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிராவுடைய குகையிலே சந்திக்கிறார்கள். அந்த நேரத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விதமான பயம் ஏற்படுகிறது, அச்சம் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயத்தோடு அச்சத்தோடு அவர்களுடைய வீடு கதீஜா அம்மையாரிடத்திலே சென்றிருந்த போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, கதீஜா அம்மையார் அவர்கள் நபி அவர்கள் நபியாக மாறியிருக்கிறார்கள், அவர்களுக்கு நுபுவத்து கிடைத்து விட்டது என்ற செய்தி கூட கதீஜா அம்மையாருக்கு அந்த சந்தர்ப்பத்தில் தெரியாது. சாதாரண ஒரு கணவராகத்தான் இருந்தார். அப்போது கதீஜா அம்மையார் அவர்கள் சொன்ன சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறிய அந்த விடயங்களை வரலாறு இன்று வரைக்கும் தெரிந்து கொண்டிருக்கிறது. நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கணவராக வாழ்ந்தபோது தான் பெற்று அந்த 15 வருடக்கான அனுபவம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட நற்பண்புகளை சுருக்கமாக அதிக அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக அந்த காலத்தில் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் கூட இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்ந்தார்கள். இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முன்னால் அல்லாஹுவை ஏற்றவர்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். கதீஜா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹு தஆலா உங்களை ஒருபோதும் வீணாக்க மாட்டார், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். ஏன், இன்ன கடத்தில் ஒரு வகை நபியே இவர்களுக்கு நல்ல குணங்கள் இருக்கிறது, பல நல்ல குணங்கள் இருக்கிறது. அது ஒன்றுதான், நீங்கள் உறவினர்களோடு சேர்ந்து நடத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறீர்கள். உறவினர்களோடு சேர்ந்து நடக்கக்கூடியவர்களாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துக்கு முன்னால் நபியாகத்தான் மாற்றப்படுவதற்கு முன்னால் உலகத்திலே காணப்பட்டிருக்கிறார். தனது உறவுக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துக்கொண்டு அமைதியாக இருக்க மாட்டார்கள், உதவக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால் தான் வரலாறு சொல்கிறது, அபூபாரி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை அபூபாரி அவர் உலகத்தில் ஒரு ஏழையாகத்தான் வாழ்ந்தார். குடும்ப சுமை, சிறுபிராயத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தவர்கள் அபூபாரி. நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிப பருவத்தை அடைந்த போது அபூபாரி மிகவும் பொருளாதார ரீதியாக பின்னடைந்தவராக வறுமை கோபத்தில் வாழக்கூடியவராக மாறியிருக்கிறார். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னும் ஒரு உத்தியாகத்தை தான் ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாலிப பருவத்தில் உலகத்தில் இஸ்லாம் என்ற மார்க்கம் இருக்கவில்லை, அவர்கள் எல்லோரும் சாதாரணமானவர்களாக வாழக்கூடிய அந்த காலத்திலே அவர்கள் பார்க்கிறார்கள், என்னுடைய நானாவுடைய குடும்பம், என்னுடைய சகோதரன் அபூ தாலிபுடைய குடும்பம், அபூ தாலிபுடைய பிள்ளைகள் ஏழைகளாக இருக்கிறார்கள், வறுமையோடு இருக்கிறார்கள், அவர்களை நான் உபசரித்து குடும்பத்திற்கு செலவழிக்க வேண்டும் என்று குர்ஆன் பிறகு பேசியிருக்கிறது. ஆனால் குர்ஆன் பேசுவதற்கு முன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் அது காணப்பட்டிருக்கிறது. அப்பாஸ் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை அந்த சந்தர்ப்பத்திலே, அபூ தாலிபுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை ஜஅபர் இப்னு அபி தாலிப், இந்த ஜஅபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஜாஹிலிய காலத்திலே தன்னுடைய பொறுப்பிலே எடுத்து ஜாபருடைய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஜௌசருடைய சுமையை நான் சுமந்து கொள்கிறேன் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ தாலிபுடைய மகன் ஜாபரை பொறுப்பேற்கிறார்கள். இதை பார்த்துக் கொண்டிருந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாலிப பருவத்திலே சாதாரண ஒரு வாலிபனாக சாதாரண ஒரு மனிதராக வாழ்ந்த அந்த ஸ்தானத்திலே அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். சாத்தாவுடைய மகன் சிறு பிராயத்தில் எனது சாத்தா எனக்கு உதவி செய்திருக்கிறார், நான் அனாதையாக இருந்த போது என்னை வளர்த்திருக்கிறார், அந்த சாட்சா இப்போது கஷ்டப்படுகிறார், பொருளாதார நெருக்கடியோடு இருக்கிறார், சிரமத்தோடு இருக்கிறார், இந்த நேரத்தில் என்னால் முடிந்த ஒரு பங்களிப்பை ஒரு உதவியை நான் செய்ய வேண்டும் என்று அப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுப்பேற்கிறார்கள், வளர்த்துகிறார்கள். அதே போன்று நான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுப்பெடுக்கிறேன் என்று அவர்கள் நபி என்று கூட அவர்களுக்கு தெரியாது, தனது கணவனை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் உறவினர்களோடு மிகவும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றீர்கள். அவர்களுடைய குடும்ப பின்னணி அந்த குடும்பத்தில் சில பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, காப்பிர்களாகத்தான் மரணித்தார்கள். ஆனால் குடும்பம் என்ற அடிப்படையில் அவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே சேர்ந்து நடக்கக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் அபூ லஹப் குர்ஆன் அவரை சபிக்கிறது, அவருடைய பேரை சொல்லி சபிக்கிறது, அபூ ஜஹலுடைய பேரை கூட குர்ஆன் சொல்லி சபிக்கவில்லை, ஆனால் அபூலகனுடைய பேரை சொல்லி குர்ஆன் கற்பிக்கிறது. அந்த அபூலகனுடைய இரண்டு ஆண் குழந்தைகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இரண்டு பெண் குழந்தைகளை திருமணம் செய்து கொடுத்தார்கள். இரண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூத்த இரண்டு பெண் குழந்தைகளையும் அபூலகனுடைய இரண்டு ஆண் குழந்தைகளுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்து கொடுத்தார்கள் என்றால் எந்த அளவு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உறவை கேட்டிருக்கிறார். இரண்டாவது மனித அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சிரமப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். இது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறு பிராயத்திலிருந்து காணப்பட்ட ஒரு பண்பாடு. அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவக்கூடியவர்கள், பலவீனமானவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், தனது உரிமையை பெற்றெடுக்க முடியாத அளவுக்கு பலவீனமாக வாழக்கூடியவர்களுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 15 வயதிலே இருந்திருக்கிறார். அவர்கள் 40 வருடம் மனிதராக வாழ்ந்து அனுபவங்களை பெற்று வாழ்க்கையில் பல பாடங்களை பெற்று வாழ்க்கையில் பல படிப்பினைகளை பெற்று ஒருவரைத்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அவர்களை அல்லாஹு தஆலா நபியான 40 வருடங்களுக்கு பின்னால் தெரிவு செய்தார். 40 வருடங்கள் வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றவர்கள், பல தாராரர்களோடு பழகியவர்கள், பலர்களோடு அவர்கள் தொடர்பில் இருந்தவர்கள். கண்ணியமானவர்களே, மனிதர்களோடு மனிதர்களாக பிறந்து மனிதராக வளர்ந்து மனிதர்களோடு வாழ்ந்த ஒருவரைத்தான் அல்லாஹு தஆலா ரசூலாக தெரிவு செய்கிறார். 15 வயதிலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 15 வயது. மக்காவில் ஒரு அநியாயத்தை கட்டி கேட்கக்கூடிய அநியாயம் இழைக்கப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அநியாய காரணங்களை கட்டி கேட்கக்கூடிய அபகரிக்கக்கூடியவர்களிடத்திலிருந்து அபகரிக்கப்பட்ட பொருட்களை பணங்களை மீட்டு எடுப்பதற்கென்ற ஒரு சங்கம் உருவாக்கப்படுகிறது. நுபுவத்துக்கு முன்னால் அவர்களுக்கு 15 வயது. கண்ணியமானவர்களே, ஹில்புல் ஃபுதூல் என்று சொல்கின்ற ஒரு ஒப்பந்தம், ஒரு உடம்படிக்கை, ஒரு கமிட்டி, ஒரு நிர்வாகம், ஒரு குழு உருவாக்கப்படுகிறது. இஸ்லாம் வந்ததற்கு பின்னால், இஸ்லாம் வருவதற்கு முன்னால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 15 வயது இளைஞராக வாழ்கின்ற போது மக்காவிலே ஜுபைர் என்று சொல்கிற யமன்தேசத்தில் பிரபலியமான ஒரு நகரம், அந்த நகரத்திலிருந்து ஒரு வியாபாரி மக்காவுக்கு வருகிறார். அனுபவம் இல்லாத ஒரு ஊர், ஒரு பிரதேசம், யமனிலிருந்து பொருட்களை எடுத்துக்கொண்டு வருகிறார். வந்து மக்காவிலே வியாபாரம் செய்வார். இப்படி வந்த ஒரு நபர் அந்த காலத்தில் மிகவும் மோசமான ஒருவராக இருந்து வருவதற்காக ஒரு வருடத்தில் ஒரு பொருளை வாங்கினால் அந்த பொருளுக்காக காசு கொடுக்க மாட்டார். கப்பல் எடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி குருவாயில் படுமோசமானவர். இந்த ஆட்சி குருவாயில் எமன் தேசத்திலிருந்து வந்த வியாபாரி இடத்தில் ஒரு பொருளை வாங்கிவிட்டு அந்த பொருளுக்கு காசை கொடுப்பதற்கு மறுத்து விடுகிறார். அவருடைய வளம், அவருடைய ஆதிக்க வளம், உனக்கு நான் காசு தரமாட்டேன் என்று வேறு நாட்டிலிருந்து வந்த ஒரு வியாபாரி, வேறு ஊரிலிருந்து வந்த ஒரு வியாபாரி பாவம் அவர் அநியாயம் செய்யப்படுகிறார். இப்போது நான் அநியாயம் இணைக்கப்பட்டிருக்கிறேன், எனது பொருளை பெற்றுவிட்டு பொருளுக்கான பொருளை காசை கொடுப்பதற்கு ஆசிரியர் வாயை மறுத்து விடுகிறார் என்று, நான் அநியாயம் இணைக்கப்பட்டவர் என்று அந்த ஆசிரியர் வாயிலை சார்ந்தவர்களிடத்தில் சென்று அவர் சொல்கிறார், எனது காசை பெற்று தாருங்கள், நான் அநியாயம் இணைக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கள், இந்த ஊரில் உதவித்தைகளுக்கு யாருமே கிடையாது, நான் யமனிலிருந்து வந்திருக்கிறேன், எனக்கு உதவுங்கள் என்று அந்த ஆட்சி குழு வாயிலை அவரோடு வாழக்கூடியவர்களிடத்திலே சென்று அந்த மனிதர் சொல்கிறார். ஆனால் அந்த ஆட்சி குழு வாயிலிடத்திலே சென்று தட்டி கேட்பதற்கு, அவருடைய பணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு, அநியாயம் இழைக்கப்பட்டவருக்கு உதவி செய்வதற்கு அந்த ஆட்சி குழு வாயிலுடைய குடும்பத்திலிருந்து யாரும் முன்வரவில்லை. இப்போது அவர் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குடும்பம், கண்ணியமான குடும்பம், அந்த குடும்பத்தை சார்ந்த சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரியப்பா மார்கள், தாத்தா மார்களிடத்தில் சென்று முறைப்பாடு செய்கிறார். நான் யமனிலிருந்து வியாபாரத்திற்காக வந்தேன், ஒரு பொருளை வாங்கினார், எனக்கு அவர் பணம் கொடுக்கவில்லை, நான் அநியாயம் அளிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்ன போது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாட்சாமார்கள், பெரிய தந்தைமார்கள் கவலைப்படுகிறார்கள். இந்த அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் உதவ வேண்டும், இவருடைய அநியாயத்தை கட்டி கேட்க வேண்டும். என்னுடைய உலகத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாட்சாமார்களும் பெரிய தந்தைமார்களும் பெரிய குடும்பம் அப்துல்லா இப்னு ஜஹான் என்று சொல்லக்கூடிய மிகவும் கண்ணியமாக ஜாகிரியா காலத்திலே வாழ்ந்த ஒருவர் அப்துல்லா இப்னு ஜஹான், அவருடைய வீட்டில் ஒரு குழு உருவாக்கப்படுகிறது, ஒரு சங்கம் உருவாக்கப்படுகிறது. அந்த சங்கத்துடைய பெயர் இன்னும் வரலாறு இருக்கிறது, ஹெல்ப்ஃபுல் செனூர். அந்த சங்கத்திற்கு அப்துல்லா இப்னு ஜஹான் தலைமை தாங்குகிறார். அவருடைய வீட்டில் அந்த ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. வந்தவர்களுக்கெல்லாம் அவர் உணவளிக்கிறார், கண்ணியப்படுத்துகிறார். கனிமாவர்களே, என்ன ஒப்பந்தம் என்றால், இன்றிலிருந்து இந்த மக்காவில் யாராவது அநியாயம் இழைக்கப்பட்டார், எமன் தேசத்தில் இருந்து வந்த வியாபாரி அநியாயம் இழைக்கப்பட்டு அழுவதை போன்று யாரும் அழுகக்கூடாது. அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் உதவி செய்யப்பட வேண்டும், அநியாய ஆதரவிடத்திலே கட்டி கேட்க வேண்டும். இதுதான் அந்த சங்கத்துடைய நோக்கம். சண்டித்தனம் அல்ல, அடிப்படை அல்ல, சண்டை அல்ல,
உரிமைக்காக குரல் கொடுத்தது. கனிமானவர்களே, முதலாவது ஒப்பந்தம் என்ன? மக்காவில் யாராவது அநியாயம் இழைக்கப்பட்டால், யாரிடத்திலாவது கப்பம் எடுக்கப்பட்டால், யாருடைய காட்டு பணம் அபகரிக்கப்பட்டால், திருடப்பட்டால், அநியாயமாக ஒருவருடைய பொருள் அபகரிக்கப்பட்டால் அவருக்கு உதவி செய்ய வேண்டும். இரண்டாவது மிக முக்கியமான பகுதி, பைத்துல்லாஹில் அதீக், அல்லாஹ்வுடைய மாளிகை காபத்துல்லாஹ். ஜாஹிலிய காலத்து மக்கள் மிகவும் மதித்தார்கள். நாங்கள் சொல்கிறோம், ஜாஹிலிய காலத்திலே மக்கள் வாழ்ந்தவர்கள் காபத்துல்லாவை நிர்வாணமாக தவாப் செய்தார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். என்ன காரணம்? காபத்துல்லாவை நிர்வாணமாக ஜாகிரிய காலத்து மக்கள் தவாப் செய்தது காபத்துல்லாவை கேவலப்படுத்துவதற்கல்ல, காபத்துல்லாவை கண்ணியப்படுத்துவதற்கு. என்ன காரணம் இருந்தால், ஹராமான முறையில் சம்பாதித்த பணத்தால் வட்டியோடு ஏமாற்றத்தோடு கலப்படத்தோடு மோசமான முறையில் ஊழலோடு சம்பாதித்த பணத்தால் தைத்த ஆடைகளை அணிந்து யாரும் காபத்துல்லாவை தவாப் செய்யக்கூடாது. அதனால் அந்த காலத்திலே வாழ்ந்த ஜாஹிலிய காலத்தில் காபத்துல்லாவை நிர்வகித்தவர்கள் அந்த நிர்வாகிகள் ஒரு சட்டத்தை போட்டார்கள், நீங்கள் யாராவது காபத்துல்லாவுக்கு தவாப் செய்ய வருவதாக இருந்தால் நீங்கள் அணிகின்ற ஆடையின் மூலம் உங்களுடைய ஆடைகளை அணிந்த நிலைமையில் தவாப் செய்ய முடியாது. ஏன்? நீங்கள் உங்களை அறியாமல் உங்களுடைய ஆடையில் ஒரு ரூபா அல்லது ரெண்டு ரூபா அல்லது ஆடையில் ஒரு பகுதியில் ஹராம் கலந்திருக்கலாம். அதனால் அவர்கள் சட்டத்தை போடுகிறார்கள், இங்கு வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய ஆடைகளை கலட்டி வைத்துவிட்டு நாங்கள் சுத்தமான ஹலாலான பணத்தால் ஆடைகளை தைத்து வைத்திருக்கிறோம், நாங்கள் தருகின்ற ஆடைகளைத்தான் நீங்கள் அணிந்து கொண்டு நீங்கள் தவாப் செய்ய வேண்டும், காபத்துல்லாவை மதிக்க வேண்டும், அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக. பிற்காலத்திலே அவர்கள் தைத்து வைத்த அனாதான பணத்தால் தைக்கப்பட்ட ஆடைகள் எல்லாம் ஒட்டி போய்விடுகிறது, தெரிந்து விடுகிறது, இல்லாமல் போய்விடுகிறது. அப்படியான காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் பார்த்தார்கள், எங்களுடைய ஆடையில் ஹராம் கலந்திருக்கலாம், எனவே ஹராம் கலந்த ஆடையை அறிந்து கொண்டு புனிதமான காபத்துல்லாவை தவாப் செய்வதை விட நாங்கள் நிர்வாணமாக தவாப் செய்வோம் என்று அவர்கள் நிர்வாணமாக தவாப் செய்வார். கண்ணியமானவர்களே, ஏன் அல்லாஹ்வுடைய மாளிகை என்பது அல்லாஹ்வுடையவாயல்கள், அது எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களாக இருக்கலாம், காபத்துல்லாவாக இருக்கலாம், மதீனா முனவ்வரா பள்ளிவாசலாக இருக்கலாம், குபா பள்ளிவாசலாக இருக்கலாம், அக்கா பள்ளிவாசலாக இருக்கலாம், புதுசுடைய இவைகள் அனைத்தும் அல்லாவுக்கு சொந்தமானது, அல்லாவுக்காக வேண்டி வக்கூப்பு செய்யப்பட்டிருக்கின்ற வக்கூப்பு சொந்தங்கள். அல்லாவுக்காக வேண்டி வக்கூப்பு செய்யப்பட்ட இடங்களை பாதுகாப்பது, மதிப்பது, கண்ணியப்படுத்துவது ஈமானுடைய அடையாளம். ஒமை வாழ்வில் இருந்தோ பதினாறு தக்குவது அல்லா சொல்கிறார்களால் அல்லாவுடைய அடையாள சின்னங்கள், பள்ளி வாயல்கள், இவைகளை யார் கண்ணியப்படுத்துவார்களோ, மதிப்பார்களோ, சிறப்புப்படுத்துவார்களோ, இது தக்குவாவுடைய அடையாளம் என்று அல்லாஹ் சொல்கிறார்.
அந்த ஒப்பந்தத்தில் இரண்டாவது ஒப்பந்தம் ஹிமாயத்துல் அதீக், காபத்துல்லாவை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், பள்ளி வாயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஒரு முஸ்லீமுடைய பொறுப்பு, பள்ளியுடைய வகுப்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும், பராமரிக்கக்கூடியவர்களுடைய பொறுப்பு, அது ஒரு அமானியம். அது நிர்வாகிகளாக இருக்கலாம், அவர்கள் பள்ளியுடைய வகுப்பை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்படுகின்ற குழு, இமாம்களாக இருக்கலாம், அந்த வகுப்பின் மூலம் இடம்பெறுகின்ற அமல் தியாகத்துடைய நாள் வரைக்கும் இடம்பெற வேண்டும் என்பதற்காக அந்த இமாம்கள் அர்ப்பணங்களை செய்கிறார்கள், தியாகங்களை செய்கிறார்கள். ஏன்? அவர்கள் சொல்லிப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பேரிடத்தில் ஏற்றப்படுகிறது, பள்ளி வாயல்கள் தயாராக்கப்படுகிறது, பள்ளி வாயல்கள் அதனுடைய மகத்துவம் உலகத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது இந்த இமாம்களினால், இந்த மாதிரிமார்களினால். அதனால்தான் அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிப்பட்டம் கிடைத்ததிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் தன்னுடைய அந்திம காலத்தில் சுமார் 14 தொழுகைகளை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியே தொழுதார்கள். 14 தொழுகைகளை ஏழை இல்லாமா தொழுகைகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நின்றுதான் தொழுதிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இருந்ததை போன்று ஒரு இமாமாக இருந்திருக்கிறார்களே, அந்த மஸ்ஜிதுல் நபவி என்ற அல்லாஹ்வுடைய மாளிகையை நாம் சிறப்புப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் பெயரை உயர்த்தினார்கள், அல்லாஹ்வின் பெயரை முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய காதுகளில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள் இந்த முஹம்மதிமார்கள். உலகத்தில் அல்லாஹ்வின் பெயரை உயர்த்தக்கூடியவர்களை அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் அரசுடைய மேடையில் அல்லாஹ் உயர்த்துவான் என்று அருமை நாயகம் எனவே இன்று கொழும்பில் இடம்பெறுவது ஒரு வகுப்பை பாதுகாப்பதற்கான போராட்டம். குர்ஆன் அது முஸ்லிம்களுக்கு சொந்தமானது. சூரா பனி இஸ்ராஇல் என்ற ஒரு சூரா இருக்கிறது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளுக்கு பனு இஸ்ராஇல் என்று சொல்வார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் முஸ்லீமாகத்தான் வாழ்ந்தார்கள். அவருடைய தந்தையும் ஒரு முஸ்லீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளுக்குத்தான் பனு இஸ்ராஇல் என்று சொல்லப்படுகிறது. அந்த பிள்ளைகள் கண்ணியமானவர்களே முஸ்லீம்களாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் பல சமூகம் இல்லா அன்பும் முஸ்லீமும் என்னுடைய பிள்ளைகளே நீங்கள் உங்களுடைய மூதாதையர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்னுடைய தந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நானும் வாழ்ந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழ்ந்துதான் நீங்கள் மரணிக்க வேண்டும் என்று, நீங்கள் முஸ்லீம்களாகத்தான் வாழ வேண்டும், முஸ்லீம்களாகத்தான் மரணிக்க வேண்டும் என்ற உபதேசத்தை செய்தார்கள். அதை குர்ஆன் பேசுகிறது. எனவே அஃதா அது முஸ்லீம்களுக்கு சொந்தமான இடம் என்பதை நாட்டு சட்டமல்ல, ஐநாவுடைய சட்டமல்ல, அதிகாரிகளுடைய சட்டமல்ல, என்னையும் உங்களையும் உலகத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கூறியிருக்கிறார். இரண்டு பள்ளி வாயில்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மிஹ்ராஜுடைய பயணத்தோடு சம்பந்தப்படுகிறது. மஸ்ஜிதுல் ஹராம் என்ற காபாவிலிருந்து அந்த பயணத்தை ஆரம்பித்தார்கள். இடையிலே அக்ஸா என்ற பள்ளிவாசலுக்கு சென்றார்கள் என்று பனு இஸ்ராஇல் என்ற பெயரில் அருளப்பட்ட அந்த சூராவுடைய முதலாவது வசனத்திலே சொல்லிவிட்டால் அது முஸ்லீம்களுக்கு சொந்தமான இடம், அது முஸ்லீம்களுக்கு சொந்தமான பள்ளிவாசல். மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லிவிட்டான். மஸ்ஜித் என்றால் முஸ்லீம்கள் வணங்கக்கூடிய இடம். எனவே அதற்கான போராட்டம் ஒரு வகுப்பை பாதுகாப்பதற்கான போராட்டம், அநியாயத்திற்கு எதிரான போராட்டம், உரிமையை மீட்டெடுப்பதற்கான போராட்டம். எம்மால் முடிந்தது மிகப்பெரிய ஆயுதம் துவா இருக்கிறது. ஒரு முஃமின் இப்படியான விடயங்கள் நடைபெறுகிற போது உள்ளத்தால் கவலைப்படாமல் இருப்பது, நாவினால் துவா செய்யாமல் இருப்பது, இது ஒரு அநியாயம் என்று கூட கருதாமல் இருப்பது எங்களுடைய ஈமானில் பலவீனம் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் என்பதை நாம் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அருமை நாயகம் சொல்லலாம் அனைவரும் அவர்களுடைய காலத்தில் ஒரு கருப்பு பெண்மணி, ஒரு கருப்பு இன பெண்மணி அரபியர்களுக்கு மத்தியிலே சொல்லலாகும் அழைக்கம் அவர்களுடைய பள்ளிவாயில் வகுப்பு செய்யப்பட்ட அந்த மஸ்ஜித் நபவி, அந்த பள்ளிவாயிலை இமாமத்தில் ஈடுபட்ட பெண் அல்ல, வணக்கத்தில் ஈடுபட்ட பெண் அல்ல, அதான் சொன்ன பெண் அல்ல, கண்ணியமானவர்களே சொல்லலாகும் அழைக்கம் அவர்களுடைய அந்த புனிதமான அல்லாஹுடைய அந்த இன்பம் அந்த மாளிகை அங்கு இருக்கக்கூடிய கழிவுகளில் சுத்தம் செய்யக்கூடிய அழுக்குகளை சுத்தம் செய்யக்கூடிய அந்த பள்ளி வாயிலை கூட்டக்கூடிய ஒரு பெண்மணி. இந்த பெண்மணி திடீரென்று சகலாவு அடைவர்கள் அவர்கள் ஒரு கடலை பார்க்கிறார்கள். அந்த பெண்மணியை காணவில்லை, கேட்கிறார்கள் சகாபாக்கிறே இந்த பெண்மணி எங்கே, என்னுடைய பள்ளிவாசல் சகலாவு அடைவர்கள் அவர்கள் தன்னோடு தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களை எப்போதும் கழிப்பார்கள். பள்ளி வாயிலுக்கு ஒருவர் வரவில்லை என்றால் என்ன நடந்தது என்று விசாரிப்பார்கள். தனது தப்பையில் ஒருவரை காணவில்லை என்றால் என்னதென்று கேட்பார்கள். இது ஒரு முஸ்லீமுடைய பண்பாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் முஸ்லீம்கள் ஒரு நாளைக்கு 5 தடவைகள் பள்ளி வாயிலே ஒன்று சேர்கிறார்கள். ஏன், யார் நோயோடு இருக்கிறார், யார் கடனாளியாக இருக்கிறார், யார் பிரச்சனையோடு இருக்கிறார், யார் மரணித்திருக்கிறார், மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், மற்றவர்களை விசாரிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஆர்வம் சொல்ல வேண்டும், மற்றவர்களுடைய நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் 5 நேரங்கள் பள்ளி வாயில்களிலே நாங்கள் ஒன்று சேருகிறோம். வாரத்தில் ஒரு தடவை சும்மா உண்டாக வேண்டிய ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று சேருகிறோம். வேறு விடயங்கள் ஒன்று கிடையாது. கேட்கிறாங்க சகோதர வாயில்கள், பள்ளி வாயிலே சித்தம் செய்கின்ற பெண் இங்கே மகாபாக்கள் சொல்கிறார்கள். யார சொல்லலாம், நேற்று இரவும் அந்த பெண்மணி மறைந்து விட்டார்கள். அந்த பெண்மணியை நாங்கள் தொழுவித்து ஜனாதாவை அடக்கம் செய்திருக்கிறோம். சாதாரண கருப்பு இன ஒரு பெண்மணி சொல்லலாம் அனைவருக்கு நம் அவர்களுக்கு கோபம் ஏற்படுகிறது. சகாபாக்கள் நபி சொல்லலாம் அனைவருக்கு நம் அவர்கள் கோபப்பட்ட நிலைமைகளை சகாபாக்கள் பேசியிருக்கிறார்கள். அப்படியான நிலைமைகளில் ஒன்றுதான் இந்த பெண்ணுடைய ஜனாதா செய்தியை கேட்டவுடன் சகலாக அனைவசங்கம் அவர்கள் கோபத்தோடு சகாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள். அவர் அளந்து கூடி அந்த பெண்ணுடைய ஜனாதா செய்தியை ஏன் நீங்கள் எனக்கு சொல்லவில்லை, எனக்கு சொல்லியிருக்கிறார்களே சகாபாக்க நினைக்கிறார்கள். ஒரு சாதாரண பெண்மணி பெரிய பொறுப்பொன்றும் செய்யவில்லை, பள்ளி வாயிலை துப்பரவு செய்யக்கூடிய பெண்மணி, பள்ளி வாயிலை கூட்டக்கூடிய பெண்மணி. இந்த பெண்மணியை சகலாக அனைவசம் அவர்கள் கணக்கெடுக்க மாட்டார்கள் என்ற எண்ணத்தில் அந்த பெண்ணுடைய ஜனாதா செய்தியை சொல்லாமல் அடக்கிவிட்டார்கள். சகலாக அனைவசம் அவர்கள் கோபப்பட்டு கேட்டார்கள், ஏன் அந்த பெண்ணுடைய ஜனாதாவை பற்றி எனக்கு சொல்லவில்லை. உடனடியாக செல்கிறார்கள். அந்த பெண்ணுடைய கபலுக்கு முன்னால் சென்று அந்த பெண்ணுக்கான மறைவான ஜனாதாவை சகலாக அனைவசம் அவர்கள் தெரிவித்தார்கள். காரணம் எடுத்தவர்களே, ஒரு வகுப்பு செய்யப்பட்ட இடத்தை பாதுகாப்பதற்காக சுத்தம் செய்வதற்காக தன்னால் முடிந்த தியாகத்தை செய்த தன்னால் முடிந்த ஒரு வேலையை செய்த ஒரு காரியத்தை செய்த ஒரு பெண்ணை மதிக்க வேண்டும். ஏன், அல்லாஹ்வுடைய மாளிகையை சுத்தம் செய்கின்ற பெண். எனவே பொதுவிலே மக்கள் சிறுவர்கள் இளைஞர்கள் வாலிபர்கள் உயிரை கொள்கிறார்கள் பள்ளிவாசலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. எனவே அவர்களுடைய அந்தஸ்து எப்படியானது, பள்ளிவாயிலுடைய டொய்லெட்டை கழுவிய பெண்ணை சொல்லலாக அனைவருக்கும் அவர்கள் மதித்தார்கள் என்றார். பள்ளிவாயிலுக்கு வந்து ஆரோக்கியமாக அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக பள்ளிவாயிலை சுத்தம் செய்த பெண்ணை மதித்தார்கள் என்றால் அந்த பள்ளிவாயில் முஸ்லீம்களுக்கு மீண்டும் கிடைக்க வேண்டும். சொல்லலாக அனைவருக்கும் அவர்களுடைய உபாரத்தான காதுபட்ட அந்த இடம் முஸ்லீம்களுக்கு சொந்தமாக மாற வேண்டும் என்பதற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள், எழுதக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள், உயிரை மாய்க்கக்கூடியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், இவர்களுக்காக ஒரு முஸ்லீம் குறைந்தபட்சம் துஆ செய்யவில்லை என்றால் ஒரு முஸ்லீமுடைய ஈமானுடைய அடையாளம் என்ன என்பதை நான் எதிர்பார்க்கவில்லை. எனவே வகுப்பு சொத்துக்கள் அது பள்ளி வாயிலாக இருக்கலாம், மதரசாக்களாக இருக்கலாம், பொது பாடசாலைகளாக இருக்கலாம், கல்வி நிலையங்களாக இருக்கலாம், இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்கவு செய்யப்படுகின்ற போது அதை பாதுகாக்கின்ற பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது. அந்த இடங்களில் கடமை செய்யக்கூடியவர்களை மறைக்கின்ற பொறுப்பு நிர்வாகம் ஊர் மக்கள் குறை காண்பவர்களுக்கு இருக்கிறது என்பதைத்தான் ஒரு ஆண்டாவும் மிக அடுத்த திருத்தமாக நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. எனவே வெள்ளாயிரம் ஆதாரம் குறித்தல் சலுதாப அடையாளம் அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன அழகான முன்மாதிரி நமுனாக காணப்பட்டனவோ அவைகள் அனைத்தையும் இவருடைய வாழ்க்கையில் முழுமையாக கடைபிடித்து மௌத்து வரைக்கும் சலுதாப அடையாளம் அவர்களையும் அவர்களுடைய சுனாக்களையும் நேசித்து அவர்களோடு தன்மையில் ஒன்றாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசிவாக்குவானாக. யாவை அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாவை அவருடைய மாதாவிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாவை ஈமானுக்காக வாழ்ந்து ஈமானோடு சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் தருவாயாக. அவர்களுக்கு அந்தஸ்தை கொடுப்பாயா, யார் யாரெல்லாம் காயம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயா, யாரெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தைரியத்தை கொடுப்பாயாக. அந்த பூமியை எப்படி அல்லாஹு தஆலா குர்ஆனில் அது முஸ்லிம்களுக்கு சொந்தமானது என்று பேசியிருக்கிறாரோ மிக வேகமாக அவசரமாக அதை முஸ்லிம்களுக்கு சொந்தமானதாக அல்லாஹு தஆலா அதை எங்களுக்கு ஆக்கி தருவார் கடவுள்வாயாக. மரணிப்பதற்கு முன்னால் அந்த பள்ளிவாயில் இருந்த சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நம்பி பார்ப்பாயாக.